2020 மார்ச் மாத தெந்தலிதழில் எழுத்தாளர் சிறுகதை பகுதியில் டாக்டர் பிரேமா நந்தகுமார் அவர்கள் எழுதியுள்ள தங்க குடம் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் ஆகிவிட்டன. பெத்தனராஜு செல்வந்தர், அரசியலில் பெரும் புள்ளி, 68 வயதிலும் பீமன் போன்ற தோற்றம். இவரது மகன் திரிவிக்ரம ராஜுவுக்கு தந்தையின் தோற்ற பொலிவு உண்டு. ஆனால் வயதில் சிறியவன், 25 வயதுதானே. உயரமாக அகண்ட புஜங்களுடன் மிடுக்காக இருப்பான். எலுமிச்சம்பழ வர்ணம், முகத்தில் புத்திசாலி கலை. அமெரிக்காவில் ஓராண்டு படித்து சென்னையில் சேர்ந்திருக்கிறான். பின் கேட்பானேன், பெத்தனராஜு நாட்டு பெண்ணை தேடினார். படிப்பு, அழகு, செல்வம், செல்வாக்கு அனைத்திலும் பையனுக்கு ஈடு வேண்டும். அது சுலபத்தில் முடிகிறதா? மத்தியதர குடும்பத்து பெண் சுலோச்சனா கிடைத்தாள். விக்ரமனுக்கும் அவன் அம்மாவுக்கும் மிகவும் பிடித்து விட்டது. பெத்தனராஜுவை ஒருவாறு சம்மதிக்க வைத்தார்கள். சுலோச்சாவின் தந்தை சாதாரண விவசாயத்துறை ஆபீசர். தன் சக்திக்கும் மீறியே ஏற்பாடுகள் செய்தார். சொந்த நிலத்தில் 2 ஏக்கரா, ரொக்கமாக 30,000, 30 சவரன் தங்க நகை என்று ஒரு குறையும் வைக்கவில்லை. பிஎஸ்சி படித்த சுலோச்சனாவின் கோபத்தை அவர் பொருட்படுத்தவில்லை. நான் மாத்திரம் பிடிக்கவில்லை என்று சொல்லலாமா சுலோ? என் பெண்ணுக்கு செய்கிறேன். இந்த மாதிரி பையன் கிடைப்பது ரொம்ப அதிர்ஷ்டம். அதில்லை அப்பா, அந்த பையனின் தந்தை நிஜமான அரசியல் தந்திரவாதி. முதலில் ஒன்றும் வேண்டாம் என்று கூறிவிட்டு பிறகு ஒவ்வொரு நைச்சியம் செய்து கேட்டு பெற்றுக்கொள்கிறார்கள். எனக்கப்புறம் கமலாவும் கருணாவும் இருக்கிறார்கள். யோசிக்க வேண்டாமா? முதல் பெண் கல்யாணம் உனக்கு புரியாது. பெரியவருக்கு சின்ன சின்ன ஆசை. அப்படி உயர்வான பிள்ளை எனக்கு இருந்தால் நானும் அப்படி கேட்பேனோ என்னமோ. உன் நல்லதனம் அப்படி பேச செய்கிறது. அவர் உன்னை இத்தோடு விடுவாரா என்ன? சீச்சி, அசடு! பெரியவர்களை அப்படி கூறுவது தவறு. நேற்று கூட அவரிடம் பேசின பொழுது எவ்வளவு பிரியமாக இருந்தார் தெரியுமா? எனக்கு சிரமம் கொடுக்கும் இப்பழங்கால வழக்கங்களை திட்டினார். 75 காவடி, பட்சணம் போதும், அதிகமாக வேண்டாம் என்றார். 75 காவடியா? 20 அதிகம் என்றேனே. என்ன அப்பா, முன் யோசினியே இல்லாமல் நீங்கள்? கவலைப்படாதே சுலோ, அம்மாவுக்கும் பெருமையாக இருக்கும். எனக்கு என்ன பிள்ளை இருக்கிறானா? சொத்து வைக்க கடவுள் அருமையான 3 பெண்களை கொடுத்திருக்கிறார். நீங்கள் நல்ல இடத்தை சேர்ந்து வாழ்வதை தவிர வேறு என்ன வேண்டும்? அடுத்த வாரம் உன் திருமணம் முடிந்ததும் நிம்மதியாக இருக்கும். நரசிங்கராஜு காற்றாடுவதற்காக வெளியில் கிளம்பி சென்றார். சுலோவின் குணம் தெரிந்தவராதலால் அவளிடம் கூறவில்லை. ஆனால் நரசிங்கராஜுவின் மனம் கவலையில் ஆழ்ந்திருந்தது. நேற்று பெத்தனராஜு பிரியமாக பேசிய போது 75 காவடி பட்சணம் தவிர ஒரு வெள்ளி குடமும் சீருடன் வைக்குமாறு கூறியிருந்தார். சுலோவின் தந்தை மெல்ல தனது நிலையை விளக்கி கூறியும் அவ்வரசியல் மேதை மசியவில்லை. காந்தியும் கதரும் விவேகானந்தரும் காஷாயமும் வெளிப்பார்வைக்குத்தானே. யோசித்துக் கொண்டே நடந்த நரசிங்கராஜா கோதா பீடத்தின் வாயிலுக்கு வந்ததை உணர்ந்தார். கோதா பீடம் என்பது ஒரு பெரிய ஆசிரமம். அந்த வட்டாரத்தில் உள்ள ராஜுக்கள், பல பிரபல வைசியர்கள், வைணவர்களுக்கு குருவான ஸ்ரீமன் நரசிம்ம யதீந்திரர் அவ்வாசிரமத்துக்கு பீடாதிபதி, மகாயோகி, தபஸ்வி. வடமொழியிலும் தெலுங்கு இலக்கியத்திலும் திராவிட கிரந்தங்களிலும் தோய்ந்தவர். உள்ளே சென்று குருவை தண்டனிட்டால் மனதிற்கு அமைதி ஏற்படும் என்று ராஜுவுக்கு தோன்றியது. ஆசிரமத்துக்குள் நுழைந்தார். கேட்டிற்குள் பெத்தனராஜுவின் கார் நின்றது. தயங்கிய அவரிடம் ஆசிரமத்து காவலாளி வந்தான். வாங்க, கல்யாண சாப்பாட்டை அடுத்த வாரம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சம்பந்தி அம்மாதான் உள்ளே பேசிட்டு இருக்காங்க. நீங்க திண்ணையில் இருங்க. யதீந்திரது திருவோலக்கத்தின் வெளியே ராஜு, சீனிவாசா நீயே துணை என்றவாறு திண்ணையில் அமர்ந்தார். உள்ளே பெத்தனராஜுவின் மனைவி குரல் கேட்டது. ஐயாதான் வழி பண்ணணும், அவர் புடிச்ச புடிய விடமாட்டேங்கிறாரு. நேற்று சம்பந்தி ஐயா வந்திருந்தாங்களா? சபையில் சீருக்கு வெள்ளிக்குடம் வைக்கணுமாம். அந்த மனுஷன் தலையை குனிஞ்சிட்டு போனது சங்கடமாயிருக்கு. பையன் வேற வந்து என்னிடம் கூப்பாடு போடுறான். இப்படி வியாபார பேச்சு பேசிட்டே போனா பிளேனில் ஏறி அமெரிக்கா போயிருவேன், திரும்பவே மாட்டேன் என்கிறான். யதீந்திரர் வெண்கல மணி ஒலிப்பது போன்ற குரலில் அவளை சமாதானப்படுத்தினார். அம்மா, கல்யாண பேச்சு சமயத்தில் கண்ணை தொடச்சுன்னு நிற்பாங்களா? கூடாது, உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்குதானே? ஐயா, அது அப்படியே ஆண்டாளம்மா தானுங்களே. அழகு, படிப்பு, குணம், சின்ன வயசுலேருந்து கவனிச்சிட்டு வரனே. இவர் தான் பணம் பணம்னு கழுதையும் குதிரையும் காட்டிட்டே போனாரு. நல்ல வேளை என் பிள்ளை நான் சொல்வதை கேட்கிறவன். இப்ப வெள்ளிக்குடம் வேணுமாக்கும். எதுக்குங்க, எங்க வீட்டுல இல்லாததா வெள்ளிக்குடத்தை வச்சுண்டு இவ கோதாவரியில் ஸ்நானத்துக்கு போக போயிறாளா? இந்த மனுஷங்கிட்ட ராத்திரி பூரா பேசினேன், கேட்டாத்தானே தங்க குத்து விளக்கு மாதிரி பொண்ணு வருது, அது இவரு கண்ணுக்கு தெரியல. வெளியில் பொங்கி வரும் நன்றியுடன் ராஜு மனம் நெகிழ்ந்து கண்களை மூடிக்கொண்டார். யதீந்திரர் சிரித்தார். அம்மா, உங்க நல்ல மனசுக்கு கோதாதேவிதான் அந்த பெண் ரூபத்தில் நாட்டு பெண்ணாக வரப்போகிறாள். கோதாதேவி சொன்னாள் இல்லையா, வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று. அப்படி உங்க வீடு நிறைந்து இருக்க போகிறது. பிள்ளை சம்பாதிப்பதை ஏந்துவதற்கு ஒரு வெள்ளிக்குடம் அல்ல, 1000 வெள்ளிக்குடம் தேவைப்படும் என்று காலை என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. ஆகட்டும் யா, தீர்த்தம் இதோ வாங்கி கொள்ளம்மா, மகாபிரசாதம். தெண்டனிட்டு விட்டு வெளியில் வந்த பெத்தனராஜுவின் மனைவி தன்னுடன் வந்த 2 பெண்மணிகளுடன் காரில் ஏறி சென்று விட்டாள். நரசிம்மராஜு உள்ளே சென்று யதீந்திரரை பணிந்தார். உங்க சம்பந்தி வந்துட்டு போனாங்க, வெள்ளிக்குடம் என்று ஒரு பிரச்சனையாமே. ஐயா, நான் ஐவேஜி இல்லாதவன் அல்ல, 3 பெண்கள், அதான் யோசனை. இந்த மாதிரி இடத்தை விடவும் மனசு வரல, எங்கேயேனும் புரட்டணும் இல்ல நிலத்தை விற்கணும். பிறகு தங்க குடம் என்றால்? யதீந்திரர் கனகன என்று சிரித்தார். ஐயாதான் வழிகாட்டணும், ஞானம் இல்லாதவன் வேறு என்ன சொல்ல. ராஜுவுக்கு தீர்த்தம் கொடுத்து விட்டு அவரையும் மாலையில் வருமாறு கூறி அனுப்பினார் நரசிம்ம யதீந்திரர். மாலையில் கோதா பீடத்தில் பெரிய சபை நடந்து கொண்டிருந்தது. யதீந்திரர் பகவத் விஷயம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஓங்கி உலகளந்த உத்தமன் திருப்பாவை விளக்கம், பாவையில் ஓன்பினால் வரும் நன்மைகள், வாடாத பயிர் நிலைகள், ஞான நிறைவு, உலகளந்த உத்தமராம் திருவிக்கிரமனின் பெருமை, திருப்பாவையை தந்த ஆண்டாளின் பரவச மதுர பக்தி முதலிய விஷயங்கள் குறித்து அமுதமான தெலுங்கில் யதீந்திரர் பேசினார். பேச்சு முடிந்ததும் முன்வரிசையில் உட்கார்ந்திருந்த பெத்தன்னராஜுவையும் நோக்கி முகம் மலர்ந்தார். பெத்தன்னராஜு காரு, வெள்ளிக்குடம் வேண்டும் என்கிறீர்களாம். உல்லாச புன்னகையுடன் ராஜு, ஐயாவுக்கு தெரியாததும் உண்டோ என்றார். நரசிங்கராஜு காரு, உங்க சம்பந்தி வெள்ளிக்குடம் கேட்கிறார். பதில் இல்லை. பெத்தனராஜு சாட்சாத் நந்தகோபன், தெரியும் இல்லையா, நம்ம ஊருக்கே அரசன். அம்மா சாட்சாத் யசோதா தேவிதானுங்களே என்று ரங்கராஜு கூறி தப்பித்தார். மரிவண்டி பிந்திசாலா, சங்காரு பிந்தி வாலி, வெள்ளிக்குடம் போதுமா, தங்கக்குடம் தரவேணும். யதீந்திரது சிரிப்பு கணீர் என்றிருந்தது. தங்கக்குடமா? நரசிம்மராஜு அதிர்ந்து போனார். அதேனையா, ஸ்வர்ணா பிந்தி சாரதோ பெட்டவலே. ஆமாம், தங்க குடமும் சீருடன் வைக்க வேண்டும். தன்னையே கூர்மையாக பார்க்கும் யதீந்திரன் விழிகளை சந்திக்க முடியாது தலை குனிந்தார் நரசிங்கராஜு. அவ்விழிகளில் தோன்றியது கடுமையா கனிவா? திப்திதானே பெத்தன்னராஜு காரு, நான் உத்தரவாதம். யதீந்திரர் கண்களில் தெரிவது கேலியா கோபமா என்று புரியாமல் விடை பெற்றார் பெத்தன்னராஜு. கல்யாணம் விமரிசையாக நடந்தது. ராஜுக்கள் வழக்க பிரகாரம் பிள்ளை வீட்டு பெண்கள் எவரும் வரவில்லை, வீட்டில் காத்து கொண்டிருந்தார்கள். திருமணம் முடிந்து பெண்ணை கொண்டு விட்டார்கள். கார், லாரி, வேன், தலை சுமை என்று வந்த சாமான்கள் பெத்தனராஜுவின் கப்பல் போன்று கூடத்தை நிறைத்தன. ஆசீர்வாதம் செய்யும் சமயம் யதீந்திரர் பரிவாரத்துடன் வருகிறார் என்று தெரிந்தது. ஆரவாரம் சம்பந்திகள் அவரை எதிர்கொண்டு நல்ல ஆசனத்தில் அமரச் செய்தார்கள். ஒளிக்கூட்டம் போன்ற காந்தியுடன் உடலெங்கும் 12 நாமங்கள் துளங்க, முப்பரி நூல் மின்னலாக விளங்க, துவர ஆடை தரித்து திரி தண்டத்துடன் அமர்ந்திருந்த யதீந்திரர் 1000 ஆண்டுகள் பின் உடையவரே மீண்டும் அவதரித்து வந்துள்ளது போல் தோன்றினார். மணமகனும் மணமகளும் வந்து சேவித்து அவரது ஆசைகளை பெற்றனர். அலங்காரமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த சீர்வரிசைகளை பார்வையிட்ட யதீந்திரர் தன் சீடனுக்கு சைகை காட்ட அவன் ஒரு குடத்தை கொண்டு சீர்வரிசைகளுடன் வைத்தான். வெள்ளி குடத்தையும் தங்க குடத்தையும் எதிர்பார்த்து அனைவரும் வாயடைத்து போயினர். பெத்தனராஜு காரோ, கோதாதேவியை அவதரித்து பெண் விளக்காக இந்த வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறாள், இதுவே அவள் கொண்டு வரும் ஸ்வர்ண பாத்திரம், இது வற்றாது பால் பொங்கட்டும் என்றார் யதீந்திரர். அழகிய வெண்மலசில் தீட்டிய அம்மண் குடம் கண்ணிற்கு விருந்தாக இருந்தது. எளிமையில் தெய்வீகத்தை நிலைநாட்டும் சிவந்த மண்குடம், வாடாத செல்வத்தின் பிரதிநிதியாக மாவிலைகளும் தேங்காயும் ஏந்திய மௌன கீதம், பணப்பித்து பிடித்தவர்களை கண்டு நகைக்கும் தேர்ந்த ஓவியம், எளிமையில் நிறைவு காட்டும் சாகம்பரி தேவி புகழ் பாடும் புனித காவியம், யதீந்திரரது கனிவான சொற்கள் கூடத்தில் இருந்தோர் நெஞ்சங்களை குளிர்வித்தன. பெத்தன்னராஜு, நம் பெரியவர்கள் சொன்ன பாத்திரம் என்றது மண்பாண்டங்களைத்தான். அதற்கு ஈடு வேறில்லை. உறவினர் மனம், செல்வ நிலை, நல்ல சிந்தனை இவற்றை புரிந்து கொள்பவர்கள் நீங்கள் என்ற தைரியத்தில் இப்படி செய்தேன். நரசிங்கராஜு மனதை கவ்விய பயத்துடன் நின்றார். ஆனால் பிள்ளையின் தந்தை நெடுஞ்சான் கிடையாக யதீந்திரன் முன் தெண்டனிட்டு எழுந்து நின்றார். சுவாமி, மேலும் வார்த்தைகளால் என்னை சோதிக்கலாகாது. உங்கள் ஆசீர்வாதம் ஆயிரம் பொற்குடங்களுக்கு சமானம் என்று சிறிய குரலில் கூறினார். இது அரசியல்வாதியின் பேச்சு அல்ல என்று நான் அறிவேன். என் ஆத்மார்த்தமான சிஷ்யன் கூறும் நல் வார்த்தை. கோதாதேவியின் திருவருள் இவ்வீடு நிறைந்து விளங்கும் என்று வாழ்த்துவிட்டு ஆசிரமத்துக்கு புறப்பட்டார் யதீந்திரர். யதீந்திரரை வழியனுப்ப சம்பந்திகள் வாசலுக்கு சென்றார்கள். மனத்தில் நிறைந்த நிம்மதி கண்ணில் கசிய பிள்ளையையும் நாட்டுப் பெண்ணையும் பார்த்து முறுவல் செய்து யதீந்திரர் அளித்த பொற்குளத்தை அணைத்தெடுத்து மகிழ்ந்தாள் கலிகாலம் தந்த யசோதாதேவி. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.